إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رمضانில் தொடர்ச்சியாக அல்லாஹ்வினுடைய தூய்மையான இஸ்லாம், அதேபோல் அதனுடைய கட்டமைப்புகள், அதனுடைய அடிப்படைகள் தொடர்பான விடயங்களை நாம் பார்த்து வருகிறோம். சென்ற பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த அல் ஜமாஅத், அதனுடைய அமைப்பு, அந்த ஜமாஅத்திலே சேரக்கூடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களாக கருதினார்கள். அந்த ஜமாஅத்துக்குள் யார் பைஅத் செய்து நுழைகிறார்களோ அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களாகவும், எவர்கள் அந்த அமைப்பிலே சேராமல் இருந்தார்களோ அவர்களை ஜாஹிலியத்தில் உள்ளவர்களாகவும், அதேபோன்று யார் அந்த அல் ஜமாஅத்தில் நுழைந்துவிட்டு அதிலிருந்து வெளியேறி செல்கின்றார்களோ அவர்களை முர்த்ததுகள், அதாவது தங்களுடைய பழைய கொள்கைக்கே திரும்பிச் சென்றவர்கள் என்ற பெயர் கொண்டு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்திகளை சென்ற பாடங்களிலே நாம் பார்த்தோம். அந்த வகையில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வஹி எழுதிக் கொண்டிருந்த அப்துல்லா பின் சஅது பின் அபி அஸ்ஸர்ஹ் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு முஷ்ரிக்குகளோடு அவர் சேர்ந்து கொண்டார். ஃபத்ஹ் மக்காவின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்படக்கூடிய அந்த நபர்களின் பெயர் பட்டியலிலே இவரையும் உள்ளடக்கியிருந்தார்கள். பிறகு இவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஊடாக வந்து மீண்டும் தன்னுடைய இஸ்லாத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பைஅத் செய்து அவர் முஸ்லிமாகினார் என்கின்ற செய்திகளையெல்லாம் சென்ற பாடங்களிலே நாம் அவதானித்தோம். பதிலே ஒரு சில சகோதரர்கள் கேட்டார்கள், இன்னொருவர் வஹி எழுதிக் கொண்டிருந்த நபர் ஒருவர் இருந்தார், அவர் மரணித்ததற்கு பிறகு பூமி கூட அவரை எடுக்கவில்லை என்று கேள்விப்பட்டோம், அவர் யார் என்று கேட்டார். அப்ப அவருடைய பெயரும் அப்துல்லா தான். அவரும் வஹியை எழுதிக் கொண்டிருந்த நபர்களிலே ஒருவர். அப்ப எந்த அளவு அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்தார் என்றால், சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆலை இம்ரான் இவைகளையெல்லாம் சரியாக திருத்தமாக ஓதக்கூடிய நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மிக குறைவாகவே இருந்தார். ஆனால் இவர் அந்த குறைவான நபர்களிலே இவரும் இருந்தார். அப்ப அந்த வகையிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இவர் நல்ல ஒரு மதிப்பையும் பெற்றிருந்தார். அல் குர்ஆனை மன்னனம் செய்த வகையில் மிகப்பெரிய சூராக்களான சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆலை இம்ரான் இவைகளை நன்றாக மனனம் செய்து ஓதக்கூடிய வகையிலே ஒரு தேர்ச்சி பெற்றவராக இவர் இருந்தாலும், இவரும் ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வெளியேறி முஷ்ரிக்குகளோடு அவர் இணைந்து கொண்டார். முஷ்ரிக்குகளோடு இணைந்து அவர் அங்கு செய்த பிரச்சாரம் என்னவென்றால், எனக்கு முஹம்மதை பற்றி நன்றாக தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் எப்படியானவர், அவர் எப்படி என்னிடத்தில் எழுதச் சொல்வார், அதனை நான் இப்படியெல்லாம் மாற்றி எழுதுவேன், அதை பார்த்து அவர் அப்படியே சும்மா இருப்பார், எதுவும் கண்டிக்க மாட்டார், நான் சொல்லுவேன் நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கிறேன் என்று நான் சொல்வேன், அதை கூட அவர் கண்டுகொள்ள மாட்டார். எனவே இவர் கொண்டு வந்தது வஹி இல்லை, வஹியாக இருந்தால் இவர் கண்டுகொண்டிருப்பார், நான் இப்படி மாற்றி எழுதியதை அவர் கண்டித்திருப்பார் என்றெல்லாம் அவர் போய் இருந்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். காலப்போக்கிலே அவர் மரணித்து விட்டார். இப்ப இவர் பிரச்சாரம் செய்த காலத்தில் நபியோ அல்லது நபித்தோழர்களோ இவரை என்னவென்று பார்க்க வேண்டும், இவர் வைக்கக்கூடிய அந்த வாதம் சரிதானா என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். உண்மையிலே நபி உண்மை சொல்கிறாரா, அல்லது இந்த வஹி எழுதி கொண்டிருந்த இந்த சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல் இம்ரானை மனனம் செய்திருந்த இந்த நபர் உண்மை சொல்கிறாரா என்பதையெல்லாம் வைத்து கதைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு நபித்தோழரும் முன்வரவில்லை. அவர்கள் அவரை அப்படியே புறக்கணித்து விட்டார். காலப்போக்கில் அவர் மரணித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய உடலை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்றார். அதே போல் சொன்னது போல் நடந்தது. முதலாவது நாள் அடக்கினார்கள் பூமி, அடுத்த நாள் வெளியே கக்கி இருந்தது. பார்த்துவிட்டு சொன்னார்கள், இது முஹம்மதுடைய அவரை சார்ந்தவர்களுடைய வேலையாகத்தான் இருக்க வேண்டும், அவர் எங்களோடு இணைந்ததன் காரணமாக கோபத்தினால் இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அந்த நபர்கள் கதைத்துக் கொண்டார்கள். மீண்டும் அடுத்த நாளும் அவரை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி அடக்கினார்கள். அடுத்த நாள் பார்த்தால் மீண்டும் அவருடைய பிணம் வெளியே கிடந்தது. மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் சாடிவிட்டு மீண்டும் அதைவிட ஆழமாக தோண்டி அடக்கினார்கள். மீண்டும் பூமி அவரை வெளியே கக்கியிருந்தது. அதற்கு பிறகு அவர்களால் தொடர்ந்து அடக்க முடியவில்லை. அவர் அந்த பிணத்தை அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்ற செய்தி ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய பெயரும் அப்துல்லா தான். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு வேடிக்கையான செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜமாஅத்தை பொறுத்தவரையில் அந்த ஜமாஅத்திலே நுழையாமல் ஜாஹிலியத்திலே மரணித்த அப்துல்லாவும் இருந்தார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை. அப்துல்லா என்றால் எங்க எல்லாருக்கும் நன்றாக கருத்து தெரியும், அல்லாஹ்வினுடைய அடிமை. அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர்களால் வைக்கப்பட்ட பெயர் தான் அது, அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய அடிமை. அவ ஜாஹிலியத்திலே மரணித்தவராக ஒரு அப்துல்லா இருந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமாஅத்திலே இணைந்து அவர்களுடைய ஜமாஅத்திலே இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் உள்ளே இருந்து நயவஞ்சகத்தனமாக ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய பெயரும் அப்துல்லா தான். அவரும் அல்லாஹினுடைய அடிமை என்ற பெயரை பெற்றிருந்தார். அவர் மரணித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த போனார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையை பிடித்து இழுத்தார்கள். இவருக்கு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீறியும் தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹு தஆலா பிறகு இத்தகையவர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள் என்று அல்லாஹ் கண்டித்தார். அவருடைய பெயரும் அப்துல்லா. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வஹ்யி எழுதி கொண்டிருந்த அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமாஅத்திலிருந்து வெளியேறி மீண்டும் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமாஅத்திலே பைஅத் செய்து இணைந்து கொண்டார். அவருடைய பெயரும் அப்துல்லா. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வஹ்யி எழுதி கொண்டிருந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமாஅத்தில் இருந்து வெளியேறி அந்த ஜமாஅத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டு அதே நிலையில் மரணித்துவிட்ட அந்த அப்துல்லாவுடைய அவருடைய பெயரும் அப்துல்லா தான். இப்படி எல்லாவற்றுக்கும் அப்துல்லாக்களே உதாரணமாக இருக்கிறார். எங்களுடைய ஜமாஅத்திலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சத்தியத்திலும் அப்துல்லா இருப்பார். சில நேரத்திலே முனாஃபிக்காகவும் ஒரு அப்துல்லா இருப்பார். வெளியேறிய நிலையிலும் அப்துல்லாக்கள் இருக்கிறார்கள். இது ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலேதான் சாத்தியம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே ஒரு சிலரால் முன்வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளிலே ஒன்று என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய ஜமாஅத்திலிருந்து வெளியேறியவர்களை, உங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறியவர்களை, நீங்கள் ஜமாஅத்திலே இல்லை, அவர் முஸ்லிம் இல்லை, அவர் முர்த்ததாகிவிட்டார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஜமாஅத்திலிருந்து வெளியேறி சென்றவர்கள் யூத மதத்திலே இணைந்து கொண்டார்கள், கிறிஸ்தவ மதங்களிலே இணைந்து கொண்டார்கள், அதே போன்று முஷ்ரிக்குகளிலே அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் உங்களை விட்டு போகக்கூடியவர்கள் யூதர்களாக மாறவும் இல்லை, கிறிஸ்தவர்களாக மாறவும் இல்லை, அதே போன்று அவர்கள் மஜூசிகளாக மாறவும் இல்லை. ஏன் நீங்கள் அவர்களை எப்படி முர்த்ததுகள் என்று சொல்ல முடியும்? எப்படி அவர்கள், அதாவது திரும்பிச் சென்றவர்கள் என்ற ஒரு அமைப்பிலே நீங்கள் எப்படி கதைக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை இன்று முன்வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜமாஅத்தை தவிர்ந்த ஏனையவர்கள் இருந்ததெல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஷ்ரிக்குகளும் மஜூசிகளும் இவர்கள் தான் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவையும் ஏற்றுக்கொண்டு இந்த தூய்மையான இஸ்லாத்திலே இருப்பதாகவும் சொல்லிக்கொண்டு ஏனைய பிரிவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருக்கவில்லை. அதனால் இவ்வாறான ஒரு பிரச்சனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழவே இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமாஅத்துக்குள் இணைந்து கொண்டு ஒரு சிலர் இரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் அதே போன்று முஸ்லீம்களுக்கு எதிரான சில வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார். அப்துல்லா பின் உபையை போன்றவர். அப்ப இவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் விடயங்களிலே நளினப்போக்கை கடைபிடித்திருந்தாலும் மென்மையான ஒரு போக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்திருந்தாலும், அல்லாஹு தஆலா பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், யா அய்யுஹல் நபியு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன வஃலும் அலைஹி. நபியே, நீங்கள் நிராகரிப்பாளர்களோடும் போரிடுங்கள், அதே போன்று இதற்குள் இருந்து கொண்டு இதற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நயவஞ்சகர்களோடும் நீங்கள் போரிடுங்கள், அதே போன்று அவர்களோடு நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு சில வசனங்களை இறக்கினார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, அதே போன்று முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் மறைமுகமாக இருந்தார்கள், அவர்களுடைய விடயத்தில் அவர்களோடு நீங்கள் எதிர்த்து போராடுங்கள், அதே போன்று நீங்கள் அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கென்றால் அல்லாஹு தஆலா அவர்களையும் காபிர்களையும் சேர்த்தே சொல்கிறார், ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன், நிராகரிப்பாளர்களோடும் முனாஃபிக்குகளோடும் நீங்கள் போராடுங்கள், அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு இடத்தில், இன்னல்லாஹ ஜாமியல் முனாஃபிகீன வல் காஃபிரீன் ஃபீ ஜஹன்னம், அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளையும் காஃபிர்களையும் அந்த நரகத்திலே ஒன்று சேர்ப்பான் என்றும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் இறக்கினான். எனவே இந்த முனாஃபிக்குகள் யார் என்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பைஅத்தை செய்து இஸ்லாத்திலே நுழைந்தவர்கள்தான் முனாஃபிக்குகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால், அவர்களிடத்திலே போனால், நஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்தான் என்று நாங்கள் சான்று பகர்கிறோம் என்று சொன்னவர்கள் முனாஃபிக். எனவே அப்படிப்பட்ட அந்த முனாஃபிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே பெரிய ஒரு சக்தி இருக்கவில்லை, மறைமுகமாக தங்களுடைய செயல்பாடுகளை நகர்த்தி கொண்டு போனார். யுத்தங்களுக்கு அழைக்கப்பட்டால் அதிலே சமூகம் அளிக்க மாட்டார்கள், கேட்டால் பொய்யான காரணங்களை சொல்லி சமாளித்து விடுவார்கள், ஏதாவது ஒரு விடயத்திலே விசாரித்தால் வல்லாஹி பில்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹின் மீது சத்தியமாக நாங்கள் அப்படி செய்யவில்லை, அந்த ஒரு நோக்கத்திலே செய்யவில்லை என்று அல்லாஹை சாட்சியாக வைத்தெல்லாம் அவர்கள் சத்தியம் செய்து கதைப்பார். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், இந்த நயவஞ்சகர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்று அல்லாஹு தஆலா சான்று பகர்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்துக் கொண்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு உள்ளே இருந்த ஒரு சிலர், அவர்கள் காபிர்களாக மறைமுகமாக இருந்தார்கள், அவர்களோடு அல்லாஹ் எதிர்த்து போராடும்படி சொல்கிறான், அவர்கள்தான் உங்களுடைய உண்மையான எதிரிகள் என்று அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டுகிறான், அதே போன்று அவர்களோடு நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவர்கள் வித்தியாசமான சில கொள்கைகளை சொல்லி அவர்கள் வெளியேற ஆரம்பித்தார். இதிலே முதலாவது சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு ஒரு சில நாட்டுப்புறத்து அரபிகள் இந்த நயவஞ்சகத்தனமாக மார்க்கத்திலே இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் ஜகாத்து தரமாட்டோம், ஜகாத்தை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தான் கொடுப்போம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, நபியே நீங்கள் அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து இந்த ஜகாத்தை நீங்கள் எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியை பார்த்து நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நபிக்குத்தான் நாங்கள் ஜகாத்து கொடுப்போம், இந்த அபூபக்கருக்கு நாங்கள் ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய விடயத்திலே கடுமையாக இருந்தார். அவர்களோடு எதிர்த்து போராடுவதற்கு, அவர்களை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவர்களாக முர்த்ததுகளாக கருதி அவர்களை கொலை செய்வதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு படையை திரட்டினார். அந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வலிமையாகவும் நேராகவும் சீராகவும் முடிவெடுக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே கொஞ்சம் தளர்ந்தார். சொன்னார்கள், அபூபக்ரே, இவர்கள் கலிமா சொல்லியிருக்கிறார், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார், தொழுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இவர்களுக்கு எதிராக நீங்கள் போராடப் போகிறீர்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியையும் ஞாபகப்படுத்துகிறார்கள். உமித்து அன் உகாத்தில் அன்னாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லா முஹம்மதர் ரசூலுல்லா என்று சொல்லும் வரைக்கும் மக்களோடு எதிர்த்து போராட வேண்டும் என்று நான் ஏவப்பட்டுள்ளேன். அதனை அவர்கள் சமர்ப்பிப்பார்களேயானால், சான்று பகர்வார்களேயானால், அவர்கள் தங்களுடைய இரத்தங்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் என்னிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவர்களோடு நீங்கள் எப்படி எதிர்த்து போராடப் போகிறீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாவது தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இடையிலே பிரிவினை ஏற்படுத்திய இவர்களுக்கு எதிராக நான் போராடுவேன். இவர்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கொடுத்து கொண்டிருந்த ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் ஜகாத்து கொடுக்காமல் இருந்தாலும் அதற்கு எதிராக நான் அவர்களுக்கு போர் தொடுப்பேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த காலத்திலே அந்த இஸ்லாத்திலிருந்து இந்த கலிமா சொன்னவர்கள், பயர் செய்து அந்த சத்தியத்திலே நுழைந்தவர்கள் வெளியேற ஆரம்பித்தார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இது நடக்கும், ஹவாரிஜிகள் வெளியாகுவார்கள், அதே போன்று என்னுடைய உம்மத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை அனுமானித்து அவர்களுடைய காலத்திலே வெளியேறி சென்றவர்கள் யூதர்களிலே இணைந்து கொண்டதன் காரணமாக, கிறிஸ்தவர்களிலே இணைந்து கொண்டதன் காரணமாக, அவர்கள் முஷ்ரிக்குகளோடு மஜூசிகளோடு இணைந்து கொண்டதன் காரணமாக அதிலே போய் சேர்ந்தால்தான் முர்தத், இல்லாவிட்டால் முர்தத் கிடையாது என்கின்ற பிழையான எண்ணத்திலே ஒரு சிலர் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பல செய்திகள் பிற்காலத்திலே எல்லா ஜமாஅத்துக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு வழிநடத்தக்கூடிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கடைபிடிக்க வேண்டிய எல்லா விடயங்களுக்கும் பொருத்தமான பல செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் சென்று கொண்டிருக்கிறது. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் எப்படி இந்த கலிமா சொன்னவர்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், மார்க்கத்தினுடைய இன்னும் சில காரியங்களை சரியாக செய்யக்கூடியவர்கள் எப்படி வெளியேறி போய் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டார்களோ அதே நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு 12 கலீபாக்களுக்கு பிறகு இந்த சத்தியத்தை கொண்டு வழிநடாத்தக்கூடிய அந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படும். அந்த ஜமாத்துல் முஸ்லிமீனிலே யார் நுழைகிறார்களோ அவர்கள் முஸ்லீம்களாக கருதப்படுவார்கள். யார் நுழையாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஜாஹிலியத்திலே இருக்கிறார்கள் என்று அவர்கள் கருதப்படுவார்கள். எவர்கள் அந்த சத்தியத்திலே நுழைந்ததற்கு பிறகு அந்த சத்தியத்தை விட்டு வெளியேறி செல்கிறார்களோ அவர்கள் முர்த்ததுகள் என்று அவர்கள் கருதப்படுவார்கள். அதாவது தங்களுடைய பழைய கொள்கைக்கு திரும்பி சென்றவர்கள் என்று அவர்கள் கருதப்படுவார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சரியான நடைமுறை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 4740 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு விஜாஉ விரிஜாலின் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு சில மனிதர்களை மறுமை நாளிலே கொண்டு வரப்பார், அவர்களை அவர்களது இடப்பக்கமாக பிடித்து இழுத்து செல்லப்படும். ஃபஅகூல், நான் சொல்வேன், யா ரப்பி அஸ்ஹாபி, என்னுடைய ரப்பே, இவர்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், இவர்களை ஏன் இழுத்து கொண்டு செல்கிறார்கள் என்று நான் சொல்வேன். ஃபயுகால், எனக்கு சொல்லப்படும், லா தத்ரி மா அஹ்தத்து பாதக், உங்களுக்கு பிறகு உங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவர்கள் மார்க்கத்திலே என்ன என்ன புது புது விஷயங்களை உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று எனக்கு சொல்லப்படும். ஃபஅகூலு கமா காலல் அப்துஸ் ஸாலிஹ், ஸாலிஹான நல்லடியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவது போன்று நான் சொல்லுவேன், வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மாதுந்த், அவர்களோடு நான் இருக்கும் காலம் வரைக்கும் நான் அவர்களை பார்த்து அவதானித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் அவர்களை விட்டு நான் பிரிந்ததற்கு பிறகு அவர்களிலே என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. எனவே நீ அவர்களை வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அது நீயே பார்த்துக்கொள். அவர்களை நீ மன்னிப்பேயானால் நீ நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அதே வார்த்தைகளை அந்த இடத்திலே நானும் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபயகாலு, எனக்கு சொல்லப்படும், இன்ன ஹவுலாஇ லம் யஸாலு முர்தத்தீன அலா ஆகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும், நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்த காலத்திலிருந்து அவர்கள் முர்தத்துகளாகி சென்று கொண்டே இருந்தார்கள் என்று அவர்களுடைய விடயம் தொடர்பாக எனக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த சத்திய கூட்டத்திற்குள் பிளவுகள் ஏற்படவில்லை. 12 ஹலீஃபாக்கள் வரைக்கும் இந்த சத்திய கூட்டத்திற்குள் ஒரு சில பிளவுகள் வந்தாலும் அந்த ஹலீஃபாக்கள் அடக்கி ஒடுக்கி அந்த பிளவுகளை இல்லாமலாக்கினார். அவர்கள் என்னதான் அல் குர்ஆன் என்று கத்தினாலும், என்னதான் அவர்கள் அல்லாஹனுடைய தீர்ப்பு என்று சொன்னாலும், என்னதான் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டினாலும், அவர்கள் நோன்பு பிடித்தாலும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் எத்தனை முறைதான் சொன்னாலும், அவர்கள் மார்க்கத்திலே பல புதுமையான விடயங்களை கொண்டு வந்ததன் காரணமாக அவர்கள் முர்த்ததுகளாக கருதப்பட்டு அந்த குலபாக்களுடைய காலத்திலே அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார். 12 ஹலீஃபாக்களுக்கு பிறகு இந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் போய்விட்டது, அடக்கி ஒடுக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் தலைமைத்துவங்கள் பலவீனமடைய ஆரம்பித்து விட்டன. அதனால் அந்த மார்க்கங்கள் பல பிரிவுகளாக பிரிய ஆரம்பித்துவிட்டது. வந்த வகையிலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று யூதர்களை விடவும் கிறிஸ்தவர்களை விடவும் ஒரு படி மேலாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம், மீது 72 பிரிவுகளும் நரகம்தான் போ. அவர்கள் எல்லோரும் யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், கலிமா சொன்னவர்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள், தொழுகின்றவர்கள், நோன்பு பிடிக்கின்றவர்கள், அதே போன்று தங்களுக்கு அகப்பட்டதை ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள், தாங்கள் நினைத்தவாறு ஹஜ் செய்யக்கூடியவர்கள், இப்படியான போக்கிலே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் எல்லோரும் வழிகேடு, அதிலே ஒரே ஒரு கூட்டம்தான் சுவனம் செல்லும், அது அல் ஜமாத் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே காணப்படாத இந்த பிரச்சனைகள் இன்றைய காலத்திலே காணப்படுகின்றன. அதுதான் அவர்களுடைய அந்த சந்தேகங்கள் எழுவதற்குரிய காரணம். இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த அல் ஜமாத் தொடர்பான இன்னும் சில விடயங்களை எங்களுடைய அடுத்த பாடங்களிலே நாம் பார்த்துக் கொள்ளலாம். وَقُلُوا قَوْلِي هَذَا أَسْتَغْفِرُ اللَّهَ لِي وَلَكُمْ.